நாம் உருவாக்க பிறந்தோம், உடைக்க அல்ல. இந்த நேரத்தில் நாம் உடைப்பதை விட கட்டுவது ரொம்ப முக்கியம். ஏன்னா சத்ருவானவன் என்ன பண்றான்னா, இந்த நேரத்தில் நம்ம குடும்பங்களையும் சரி, நம்ம எதிர்காலத்தையும் சரி, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நோக்கத்தையும் ஓட்டத்தையும் உடைக்க வேண்டும் என்று பார்க்கிறான். ஆனால் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, அவன் உடைக்க நினைக்கிறான், ஆண்டவர் நம்மை கொண்டு உருவாக்குவார், நம்மை கொண்டு கட்ட போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த கொரோனாவன் மத்தியிலும் சத்ருவானவன் பல காரியங்களை உடைக்கணும்னு நினைக்கிறான். அதுல முக்கியமா நம்மளோட விசுவாசத்தை உடைச்சிட்டான், நம்ம நம்பிக்கையை உடைச்சிட்டான். நம்ம பதறிப்பு அலறிப்போய் கஷ்டத்துல என்ன நடக்க போறோம், நிறைய பேர் உடைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல பார்த்து சொல்ற காரியம், நீ உடைக்க பிறக்கவில்லை, நீ உருவாக்க கட்ட பிறந்திருக்கிறாய். தேவப்பிள்ளைகளை, இன்னைக்கு சத்ருவானவன் நம்மை கொண்டு இன்னைக்கு பலர் வாழ்க்கையை உடைக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கொண்டு பலர் வாழ்க்கையை கட்டி உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்காக திட்டம் வைத்திருக்கிறார். அதனால் தேவப்பிள்ளைகளை, இந்த வீட்டில் லாக்டவுன்ல நாம் இருந்தாலும் நம்மை கட்டுவோம், மற்றவர்களை கட்டுவோம். இன்னைக்கு நம்ம எடுத்து போகணும், கொண்டு போக போகிற சொத்து நத்திரமா நித்திய ஜீவனில் எத்தனை பேரை கட்டி எழுப்புகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். தேவப்பிள்ளைகள், தேவப்பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக எனக்கு கொடுத்த தலைப்பு, நாம் உருவாக்க பிறந்தோம், உடைக்க அல்ல. எங்களோட சேர்ந்து சொல்லுங்க, நாம் உருவாக்க பிறந்தோம், உடைக்க அல்ல. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்துல நாம் உடைப்பதை விட கட்டுவது ரொம்ப முக்கியம். ஏன்னா சத்ருவானவன் என்ன பண்றான்னா, இந்த நேரத்துல நம்ம குடும்பங்களையும் சரி, நம்ம எதிர்காலத்தையும் சரி, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நோக்கத்தையும் ஓட்டத்தையும் உடைக்க வேண்டும் என்று பார்க்கிறான். ஸோ சாத்தான் அதை எப்படி செய்வான், அவன் டைரக்டா உடைக்க மாட்டான், நம்மளை வச்சுதான் உடைப்பான். நம்மளை வச்சே நம்ம குடும்பங்களை உடைக்கிறான். நம்ம பேசுகிற வார்த்தையினால உடைக்கப்படுகிறோம், நம்ம பேசுகிற வார்த்தையினால செயல்களால மற்றவர்கள் வாழ்க்கையை உடைக்கிறோம். இப்படியாக சாத்தான் நம்மளை கொண்டே எதிர்காலத்தையும் ஆண்டவர் வைத்திருக்க திட்டத்தையும் நோக்கத்தையும் உடைக்கிறான் தேவ பிள்ளைகள். ஆனா நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது, அவன் உடைக்க நினைக்கிறான், ஆண்டவர் நம்மை கொண்டு உருவாக்குவார், நம்மை கொண்டு கட்ட போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த கொரோனாவன் மத்தியிலும் சத்ருவானவன் பல காரியங்களை உடைக்கணும்னு நினைக்கிறான். அதுல முக்கியமா நம்மளோட விசுவாசத்தை உடைச்சிட்டான், நம்ம நம்பிக்கையை உடைச்சிட்டான். நம்ம பதறிப்போய் அலறிப்போய் கஷ்டத்துல என்ன நடக்க போறோம், நிறைய பேர் உடைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல பார்த்து சொல்ற காரியம், நீ உடைக்க பிறக்கவில்லை, நீ உருவாக்க கட்ட பிறந்திருக்கிறாய். நம்மளை மட்டும் இல்லைங்க, மற்றவர்களையும் சேர்த்து நம்ம கட்ட போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலி டைம் ஃபேமிலி டைம்ன்றாங்க, நிறைய பேர் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறதுல என்ன தெரியுமா, ஒத்துற ஒத்துற என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தி கட்டுவதற்கு பதிலாக வீட்டில் இருக்கிறவர்களே பேசி பேசி சண்டை போட்டு உடைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம் கட்ட உருவாக்க பிறந்திருக்கிறோம், உடைக்கவோ அழிக்கவோ அல்ல. அல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க தான் நம்ம கட்ட போகிறோம் சொல்லுங்க, நாம் உருவாக்க போறோம் சொல்லுங்க. யார் உடைக்க நினைச்சாலும் நம்ம உருவாக்க போறோம். ஆம் தேவ பிள்ளைகளை, ஒரு கதை எப்படியாக வாசிச்சேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் வந்து அமர்ந்து கொண்டு காஃபி குடிச்சிருந்தார் பால்கனியில். அப்போ பால்கனியில் அவர் காஃபி குடித்து கொண்டிருக்கும் போது ஒரு எறும்பு போச்சு. அந்த எறும்பு போய் என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய இலையை அப்படியே தூக்கிட்டு போச்சுங்க, அதுக்கு ஆகாரத்துக்காக தாங்கி கொண்டே போகுது. அப்போ இவர் ஆச்சரியப்படுகிறார், இந்த எறும்பு இவ்வளோ சின்னதாக தான் நான் எவ்வளோ பெரிய பாரத்தை தாங்கி கொண்டு போகுது. தாங்கி கொண்டு போகிற எறும்பு ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராக் வருது, ஒரு பாலம் மாதிரி வருது, அது கிராஸ் பண்ண முடியல. பார்த்தா அங்க ஒரு எறும்பும் வெயிட் பண்ணுது. ஸோ அந்த எறும்பு என்ன பண்ணுது, இந்த எறும்புக்கு லிஃப்ட் கொடுக்குது. இந்த ரெண்டு எறும்பு என்ன பண்றாங்க, அந்த இலையை வச்சுட்டு ரெண்டு பேரும் அந்த என்ன சொல்றாங்க, அந்த கேப் இடைவெளியை தாண்டி போறாங்க. இவருக்கா ஒரே ஆச்சரியம், பாரியா இந்த எறும்பு எவ்வளோ ஞானமா இருக்குது, ரெண்டு பேர் சேர்ந்து தாண்டி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு ரெண்டு எறும்புலும் அந்த இலையை தூக்கிட்டு போறாங்க. போயிட்டுனாவது அவங்க போய் சேர வேண்டிய அந்த ஒரு ஓட்டை வருகிறது. அந்த ஓட்டைக்குள்ள போக ட்ரை பண்ணும் போது இந்த முதல் இரம்பு என்ன பண்ணது, எவ்வளவோ அந்த இலைய உள்ள கொண்டு போனோம் உள்ள கொண்டு போனோம் உள்ள கொண்டு போனா கொண்டு போக முடியல, பெருசா இருக்குது. இவ்வளவு தூரம் தூக்கின்னு வந்தாச்சு, இவ்வளவு தூரம் பாரத்தை சுமந்து வந்தாச்சு, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுது. கடைசியில் அந்த இரும்பால கொண்டு வந்த அந்த இலைய அதை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக முடியல. அந்த டெஸ்டினேஷன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியாம அந்த இலைய விட்டுட்டு கடைசியில கூட கூட்டிட்டு வந்து பாத்தீங்களா, ஒரு எறும்பு. அந்த எறும்பை மட்டும்தான் அந்த மற்றொரு எறும்பால கூட்டிட்டு போக முடிஞ்சு. தேவ பிள்ளைகளை, இதை எதை குறிக்குதுன்னா, தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் நம்ம காரு வீடு பங்களா சொத்து புகழ் இடம் நிலைமை ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா என்ன, தேவ பிள்ளைகளை, இதை எல்லாம் நாம் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நாம் எதை திறமா கொண்டு போக முடியும், நம்மோடு கொண்டு வந்த ஆத்துமாக்களை, நம்மோடு இருக்கிற உறவினர்களை, நம் நண்பர்களை, யாரெல்லாம் நம்ம தூக்கி சுமந்து கொண்டு வருமோ, யாரையெல்லாம் நம்ம கூட அழைத்து கொண்டு வருமோ, அவர்களை மட்டும்தான் நம்மோடு நம்ம அழைத்து செல்ல முடியும். யார் வாழ்க்கையில நம்ம கற்றுமோ, யார் வாழ்க்கையில நம்ம உருவாக்குறோமோ, அவர்கள் தான் கொண்டு போக முடியும். இன்னும் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல சொத்தை சேர்த்து வைக்கிறாங்க, வீட்டை சேர்த்து வைக்கிறாங்க, கடைசியில வீட்டையும் விட்டுறாங்க, குடும்பத்தாரையும் விட்டுறாங்க, கொண்டு போக முடியல. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கோம், என்ன வீடை வாங்கியிருக்கோம், லோனு கட்டணும், வீடு கட்டணும், இதை குறித்தே நாம் கவலையாக இருக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எதிர்காலத்தை நாம் கட்டியிருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம உற்றார் உணர் கட்டிருக்கிறோம், நண்பர்கள் வாழ்க்கையை கட்டணும். இன்னைக்கு கேள்வி இதுதான், இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டாலோ, இல்லை ஒருவேளை நம்ம பரலோகத்துக்கு போனாலோ, இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையை நீங்க உருவாக்குறீங்க? எத்தனை பேர் சொல்லுவாங்க, என் லைஃப்ல இவங்க தாங்க ஆண்டவர் வார்த்தையை சொன்னாங்க, இன்னைக்கு என் லைஃப் மாறுறதுக்கான காரணம் இவன் தாங்க, என் லைஃப்ல இவங்க ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரோலை பிளே பண்ணியிருக்காங்க, இவங்க எனக்கு ஒரு மென்டரா இருந்திருக்காங்க, சப்போர்ட்டா இருந்திருக்காங்க, கைடாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையை தேவ பிள்ளைகளை நம்ம கட்டியிருக்கோம்? ஆனா மாறாக இப்படி கேட்கலாம், எத்தனை பேர் வாழ்க்கையை உடச்சிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னலாம் டக்கு 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 டக்குன்னு விரல விட்டு என்னலாம். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையை நம்ம ஆக்ஷன்ஸாலையும் நம்ம வார்த்தைகளாலையும் நிறைய பேர் வாழ்க்கையை உடச்சிருக்கோம். ஆனா எத்தனை பேர் வாழ்க்கையை கட்டியிருக்கோம் தேவ பிள்ளைகளை? தேவ பிள்ளைகளை நீங்க சத்ருமானவன் நம்மை கொண்டு இன்னைக்கு பலர் வாழ்க்கையை உடைக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கொண்டு பலர் வாழ்க்கையை கட்டி உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்காக திட்டம் வைத்திருக்கிறார். விசுவாசி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம ரெண்டு காரியங்களை பார்க்க போறோம். மற்றவர்களை நாம் எப்படி கட்ட போகிறோம், நம்மை நாம் எப்படி கட்டி கொள்ள போகிறோம். ரெண்டு விஷயம், how are we going to build others and how are we going to build ourselves. இன்றைக்கும் நாம் வாசிக்க போகிற ஒரு முக்கியமான வசனம் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5 அதிகாரம் வசனம் 12-14 வரைக்கும்.
அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள்.
அதாவது முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, நமக்கு புத்தி சொல்லுகிறவர்களை மதித்து அவர்களை அன்பு செய்யணும்னு வேண்டி கொள்ளுகிறார் போல். அதாவது தேவ பிள்ளைகளை, நம்ம ஒருத்தரை கட்டுறதை விடுங்க, நம்ம வாழ்க்கையை கட்டுறதுக்கு நிறைய பேர் நமக்கு புத்தி சொல்றாங்க. நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா அட்வைஸ். அதாவது அட்வைஸ் எப்போ நமக்கு பிடிக்கும்னா, அந்த அட்வைஸை கொடுக்கறது நம்மளா இருந்தா பிடிக்கும், இன்னொருத்தர் அந்த அட்வைஸை கொடுத்தா நமக்கு பிடிக்காது. வசனம் சொல்லுது, நம் மீது அக்கறை கொண்டு புத்தி சொல்லுறவர்களை நம்ம என்ன பண்ணுமா, மதிக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். ஏன்னா அவங்க நம்மளை கட்ட ட்ரை பண்றாங்க, சரியா? அடுத்தது, நம்ம மற்றவர்களை எப்படி கட்ட வேண்டும். தேவ பிள்ளைகள், இது ரொம்ப முக்கியமான மெசேஜ். ஏன்னா இந்த குவாரண்டைன்ல எல்லாம் வீடு லாக் ஆயிருக்கும் போது, வீடுகளில் நம்ம இருக்கும் போது, எந்த காரியத்தை நிறைய பேர்கிட்ட போன் பேசுறோம், நிறைய பேர்கிட்ட பார்த்து பேசுறோம், நிறைய பேர் வீட்டில் பேசிக்கொண்டிருக்கோம், எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும் பாருங்க. ஒரு 6 காரியத்தை அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க.
மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள்.
உங்களுக்கும் யாவருக்கும் எப்பொழுதும் என்ன பண்ணுமா, நன்மை செய்ய நாடுங்கள். தேவ பிள்ளைகளை, 6 காரியங்களை இந்த வசனம் சொல்லியிருக்குது. முதலாவது தேவ பிள்ளைகளை, ஒரே ஒரு மனுஷனை குறித்து சுருக்கமா பார்க்க போறோம். பர்னபாஸ் என்கிற மனுஷன் அப்போஸ்தலர் வாசிக்கும் போது திடீரென்று வருகிறான், ரட்சிக்கப்படுகிறான், ஆண்டவர் சபையில சேருகிறான். ஆனால் அந்த பர்னபாவை குறித்து வாசிக்கும் போது, நீங்கள் அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 37-36 வாசித்தீங்கன்னா, பர்னபாவை குறித்து என்ன சொல்லணும்னா, அவன் ஆறுதலின் மகனாக இருந்தான். இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா, சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் வித்து ஊழியக்காரங்க காலில் வந்து கொடுத்தான். அந்த பர்னபாவை ஏன் இன்னைக்கு நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளை, இந்த பர்னபா இல்லைன்னா பவுலை குறித்து அதிகமாக பேசுகிறோம். பவுல் எழுதின 13 நிருபங்கள் இல்லை, பவுல் என்ற ஊழியக்காரன் இல்லை. ஏன்னா பவுலை கட்டும்படியாக ஒரு பர்னபாவை ஆண்டவர் வைத்திருந்தார். ஏன்னா தேவ பிள்ளைகளை, பவுலை ஆண்டவர் சந்தித்து ஊழியத்துக்காக அழைத்து, பவுல் திருந்தி ஊழியத்துக்கு வரும்போது எல்லாரும் அவனை தள்ளுறாங்க. எல்லாரும், இவனா இவன் எப்படி போட்டுவன், நிறைய சபையில் நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படாத காரியங்கன்னா சபையில் இருக்கிற நம்ம ஆளுங்க தான். ஏன்னா ரொம்ப லீகலிஸ்டிக்காக பேசுகிறோம், எப்போ பார்த்தாலும் பாவி பாவி, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படியே பேசுகிறோம். சரி, அவன் பாவம் பண்ணிட்டாயா, திருந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவனை உள்ளே வர செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆறுதல் சொல்லுகிற ஆட்கள் இல்லை. பர்னபா அப்படியாக என்ன பண்றான், தவறி விழுந்தாரு பவுல், கொலை செய்யறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாரு, அவர் நிறைய நிந்தனைக்குள்ள மக்களை ஏற்பட எல்லாம் ஓகே, ஆனால் இப்போ ஒருத்தன் திருந்தி வரான், சீஷர்கள்கிட்ட வந்து சொல்றாங்கப்பா, இவரை எடுத்துக்கொள்ளுங்க, இவரை சேர்த்துக்கலாம், இவரை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு. ஆறுதலின் மகனாக பர்னபா இருந்ததுனால தேவ பிள்ளைகளை இன்னைக்கு பவுல ஒரு பெரிய ஊழியக்காரனாக ஆண்டவர் பயன்படுத்தி எல்லா இடத்துலையும் உலகெல்லாம் இன்னைக்கு சபைகள் ஸ்தாபிக்கும்படியாக பவுலை ஆண்டவர் ஒரு விதையாக. ஆனா அதுக்கு முக்கியமானது என்னமா, பர்னபா ஆறுதலின் மகன். இதுக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு 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 வார்த்தையை நம்மளை பார்த்து சொல்ல முடியும்? தேவ பிள்ளை இன்னைக்கு உடைக்கிறவர்களாக இருக்கிறீங்களா, இல்ல கட்டுகிறவர்களாக இருக்கிறீங்களா? யாராவது ஒருத்தன் கஷ்டத்துல வரும்போது அவன் பழச குறித்து பேசுகிறவங்க இருக்கிறோமா, இல்ல அவன் எதிர்காலத்துல ஆண்டவன் மன்னிச்சு அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்காரு என்று அவன் எதிர்காலத்தை பார்க்கிறவர்களாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த 1 தசலோனிக்கேயர் 5:14 என்ன சொல்லுது வாசிங்க.
மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள்.
தேவ பிள்ளைகளை இந்த 14 வசனத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ற ஒரு விஷயம், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. இந்த லைனை பஞ்ச் லைனை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிங்க. ஒத்திற்கு நம்ம புத்தி சொல்லணும், அவர்களை பத்தி சொல்லக்கூடாது. புரியுதான என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னு? ஒருத்தரை நம்ம கட்டணும்னா அவங்க வசனம் நான் சொல்றது தவறு செஞ்சானா ஒருத்தருக்கு என்ன பண்ணுங்க, போய் புத்தி சொல்லு, அவனை திருத்தப்பாரு, அவனுக்கு அட்வைஸ் கொடு, அவனை எப்படி மாத்தலான்னு அவனுக்கு உதவி செய். ஆனா நம்ம பண்றதுனா தெரியுமா, ஒருத்தனுக்கு நன்மை சொல்லி அவனுக்கு புத்தி சொல்றத விட அவனை பத்தி சொல்லுகிறோம், அவனை பத்தி சொல்லுகிறோம், பத்த வைக்கிறதான் நம்ம வேலை. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஈஸியா என்ன ஆச்சுன்னா, சோசியல் மீடியால ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல புத்தி சொல்வதை விட்டு விட்டு எல்லாரும் பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு யார் எடுத்தாலும் விசுவாசிகளா இருக்கணும் சரி, ஊழியக்காரனாலும் சரி, இன்னைக்கு ஃபுல் டைம் ஜாப் என்னன்னா இன்னொருத்தர பத்தி சொல்றது. இது நம்ம வேலை இல்ல, இது கட்டுகிற பணி இல்ல, இது உடைக்கிற பணி. தேவ பிள்ளைகளை இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வந்திருக்குது, ஒரு காரியத்தை நம்மளுக்கு முக்கியமாக சொல்லிவிடுது, எல்லாருக்குமே வந்துருக்குது. எந்த மதம், எந்த ஜாதி, ஊழியக்காரங்க, விசுவாசி, எல்லாருக்குமே வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு, ஒருத்தர் இடத்துலேருந்து ஒருத்தருக்கு பாஸ் ஆகுது. முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, அவன் செஞ்சதில்ல, அவன் செஞ்சது அவனோட போல, அது இன்னொருத்தருக்கு பாஸ் ஆகுது. அப்படிதான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் தேவ பிள்ளைகளை. இன்னைக்கு மற்றவர்கள் வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும் என்றால் புத்தி சொல்லுகிற ஒரு ஆசானாக, தகப்பனாக, நண்பனாக, ஒரு அண்ணனாக, we need to teach others not talk bad about others. இன்னைக்கு டீச்சிங் போய் gossiping தாங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் இன்னைக்கு எந்த இதுக்கு தெரியுமா, வியூஸ் ஜாஸ்தி. ஒருத்தர் யாரையாவது பத்தி சொன்னார்னா அதுக்கு தான் இன்னைக்கு வியூஸ் ஜாஸ்தி, அதுதான் அதிகமாக ஷேர் பண்ணுறாங்க. வசனமே ஷேர் பண்ணாத ஆள் கூட வாட்ஸ்அப்பில் இன்னொருத்தனை பற்றி போடுறாங்க, ஏதாவது ஒன்னா அவரை பற்றி எழுதியிருக்காங்க, அதை தான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறாங்க. தேவப்பிள்ளை கெட்ட செய்திகளை நாம் ஷேர் பண்ணிக்கிறோம். வசனம் சொல்லுது, தவறு செய்கிறவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், அவர்களை பத்தி சொல்லக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புத்தி சொல்லு, யாரை பத்தியும் சொல்லாது.
திறனற்றவர்களை தேற்றுங்கள்,
திறனற்றவர்களை தேற்றுங்கள். தேவ பிள்ளைகளை எபேசியர் 4:29,
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
பாருங்க, ஒருத்தரை குறித்து கெட்ட வார்த்தை உருவாக வேண்டாமா? தேவ பிள்ளைகளே, வீடுகளில் இருக்கிற நம்ம நிறைய பேசுறோம் கெட்ட வார்த்தைனா, இந்த தப்பான கெட்ட வார்த்தைங்கெல்லாம் பேசுறாங்களே, அந்த வார்த்தை இல்லை. ஒருத்தரை பத்தி தவறா பேசுறது தான் கெட்ட வார்த்தை, ஒருத்தரை பத்தி புறம் பேசுறது தான் கெட்ட வார்த்தை, ஒரு ஊழியக்காரனை பத்தி பேசுறது தவறான வார்த்தை, சும்மா நல்லா இருக்கிறவனை பார்த்து விமர்சனம் பண்றது தவறான வார்த்தை. இதெல்லாம் கட்டுகிற ஊழியமே இல்லை தேவ பிள்ளைகள். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட மக்கள் எப்படி வருவாங்க, நம்மளுக்குள்ளேயே அடிச்சுன்னு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசுறே இருந்தா எப்படிங்க வருவாங்க? இன்னைக்கு கட்டுகிற ஊழியத்தை நாம் செய்வதில்லை. சோ அதனால பலவீனமா கஷ்டப்படுறாங்களா, ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தர் தப்பு செய்யறாங்கன்னு தோந்தா தனியா பார்த்து புத்தி சொல்லுங்க, போன் பண்ணி புத்தி சொல்லுங்க, அவர்களை பத்தி ஊருக்கே சொல்லாதீங்க. அடுத்து வாசிங்க,
பலவீனரை தாங்குங்கள்,
பலவீனரை தாங்குங்கள். பரிசுத்த ஆவியான வேலை என்ன தெரியுமாங்க, பலவீனத்துக்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க. ரோமர் 8 தான் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் பலவீனத்துக்காக நமக்கு கொடுக்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், பலவீனர்களை பார்த்து உன் பலவீனம் இது, உன் வீக்னஸ் இது, உன் வீக்னஸ் இது, நீ இதுல வீக், இதுல வீக், இதுல வீக்ன்னு சொன்னா அவனும் வீக்கா தான் இருப்பான். யாரு எதுல வீக்கோ நீ அதுல ஸ்ட்ராங்கா தானே இருக்கிற, அப்ப அவங்கள போய் அதை தாங்க. புரியுதா, அவன் அதுல வீக்கியா, அவங்க அதுல வீக்கு, உன் மனைவி அதுல வீக்கு, உன் கடமை, உன் பிள்ளைங்க அதுல வீக்கு. சோ நம்ம வேலை என்ன, அவங்க எதுல வீக்கா இருக்கவங்களோ அதுல தாங்குறது நம்ம வேலை. சோ கட்டுகிற பணியில முதல்ல புத்தி சொல்லணும், செகண்ட் என்ன பண்ணும், பலவீனர்கள் அவங்க வீக்னஸ்ல தாங்கணுங்க. உங்க போதகருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குதா, உங்க ஊழியக்காருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குதா, அதுல போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனை தாங்குங்க, கோவப்படுறாங்களா தாங்குங்க, விழுந்துடுறாங்களா தாங்குங்க. அடுத்தது,
எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள்.
அதோட முக்கியமான விஷயம், எல்லாரிடத்திலையும் நீடிய சாந்தமாய் இருக்கணும். ரொம்ப முக்கியமானனா, மற்றவங்க நம்ம கிட்ட பொறுமையா இருக்கணும்னு முக்கியம் இல்லை, இன்னொருத்தரை கட்டணும்னா பொறுமையா இருக்கணும், விட்டுதான் பிடிக்கணும். சிலர்லாம் எப்படின்னா, இவங்க மாற மாட்டாங்க, இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்க திருந்த போதில்ல, எத்தனையோ தடவை பார்த்தாச்சு, எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாங்க, இவங்க மாறுதில்ல. வசனம் சொல்லுது, எல்லாரிடத்திலும் பொறுமையா இருங்க. நம்ம பொறுமையா இருந்தாவே அவங்க வாழ்க்கையை கட்டுறமா. தேவப்பிள்ளைகளே, வீடுகள்ல இருக்கீங்களா, இப்ப எல்லாம் பொறுமையை இழந்துடாதீங்க. கதவுலாம் மூடிக்குது, எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என்னால இதுக்கு மேலே பொறுக்க முடியல. யோசித்து பாருங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னா பொறுக்க முடியல, முடிஞ்சு போச்சு கதை. எல்லாரிடத்திலும் பொறுமையா இருங்க. அடுத்தது,
ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள்.
அதாவது தேவ பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா அவங்கள ஆண்டவரிடத்தில் வெல்லணும். அதாவது யூ நீட் டு சேவ், டேக் தம் இன் டு சால்வேஷன். அவர்களை நம்ம, அவங்க ஆத்மாவை வெல்லணும். அவங்களோட லாங் டேர்ம் நம்ம டிராவல் பண்ணோம்னா அவன் செஞ்சதுக்கு நம்ம திருப்பி செய்யவே கூடாது. அவன் செஞ்சா, அவன் ஒரு வார்த்தை பேசணும், நான் திருப்பி 10 வார்த்தை பேசணும். நம்ம ஆளுங்கம்னா அவன் ஒன்று செஞ்சா 10 செய்யணும். தேவ பிள்ளைகளே, கட்டுகிற பணியில் இருக்கிறன்னா வசனம் சொல்லுது, அவன் தீமை செஞ்சானா நன்மை செஞ்சுட்டு போ. சிலலாம் சொல்றாங்க, நன்றியே இல்லாதவங்க, எவ்வளவு செஞ்சாலும் நன்றி இல்லை. அவங்க நன்றி நமக்கு தேவையே இல்லை. அவர்களிடத்து நன்றியை எதிர்பார்க்காதீங்க, அவர்களிடத்து நன்மை எதிர்பார்க்காதீங்க. நம்ம செய்வது யாருக்கு, நான் வசனம் சொல்லுது, நீங்க எதை செய்தாலும் ஆண்டவருக்கு செய்யற மாதிரி செய்யுங்க. சோ கட்டுகிற பணியில் இருக்கிற நாம் ஒருவர் தீமை செய்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். அடுத்தது,
உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள்.
உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பவுமே நன்மை செய்ய யாரு தேவையில்ல. அப்போ கட்டுறதுனா நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கணும், போயிட்டு ஒருத்தங்களை அப்படியே கூப்பிட்டு வச்சு அவங்க வாழ்க்கையில் அப்படியே 6 மாசம் அவங்க கூட பயணம் செஞ்சு அவங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்க அப்படியே கட்டி எழுப்பணும். இல்லை இல்லை இல்லை, எப்பவுமே நன்மை செய்யணும், நன்மை செய்ய நாடுங்கள். அப்பொழுது ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஆத்மாக்களை கட்டி எழுப்பணும். இப்போ இந்த 6 காரியங்கள் இந்த ஒரு வசனத்தில், மற்றவர்களை கட்ட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும், தவறுனவங்களுக்கு புத்தி சொல்லணும், திறனற்றவர்களை தேற்றணும், பலவீனர்களை தாங்க வேண்டும், நீடிய சாந்தம் கொள்ள வேண்டும், தீமை செய்கிறவர்களுக்கு மறுபடியும் தீமை செய்யக்கூடாது, எல்லாருக்கும் நன்மை செய்யணும். நம்ம என்ன பண்ணோம், நிறைய பேர் வாழ்க்கையில் நன்மை செய்கிறோம் நினச்சிட்டு நிறைய பேர் வாழ்க்கையில் தீமை செய்கிறோம். முன்னால் ஒரு பாஸ்டர் ஒரு வியாதியஸ்தனுக்கு ஜோம் பண்ண போனாராம். அப்போ வாதியஸ்தனுக்கு போய் ஜோம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஜோம் பண்ண அந்த வியாதியஸ்தர் கையை ஆட்டுறாரு, காலை ஆட்டுறாரு, கையை இப்படி இப்படி அசைக்கிறாரு. உடனே அந்த பாஸ்தர் வந்து ரொம்ப உற்சாகமாயிப்பா, நம்ம ஜெபிக்கிறதுல அவர் அபிஷேகத்தில் பொங்கி கையை காலை ஆட்டுறாரு இன்னும் அதிகமாக ஜோம் பண்ணுறாரு. அப்போ திடீர்னு பார்த்தா இவர் திரும்பி பக்கத்தில் இருக்கிற பேப்பரில் எழுதி காட்டுறாராம், முடியாமல் அந்த பேஷண்ட்டு. என்னன்னு பார்த்தா, தயவு செய்து ஆக்சிஜன் டியூப்லேருந்து காலை எடுங்க, ஆக்சிஜன் டியூப்பை மெச்சு நிற்கிறீங்கனால மூச்சு விட முடியலன்னு. நிறைய நேரத்தில் நம்ம நல்லது செய்கிற போகிறோம்னு சொல்லிட்டு இதை தான் செஞ்சு நிற்கிறோம். நிறைய பேர் வாழ்க்கை அவங்கவுங்க ஆக்சிஜனை கட் பண்ணுற வேலையில் தான் நம்ம இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த காலத்தில் நாம் மற்றவர்களை கட்ட வேண்டிய நேரம் இது. நாம் மற்றவர்களை கட்டும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களை தாங்கும் போது, நான் திருப்பி சொல்கிறேன், மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுங்க, அவர்களை பற்றி சொல்லாதீங்க. பலவீனரை தாங்குங்க, திடநற்றவர்களை தாங்குங்க, நீடிய சாந்தம் கொள்ளுங்க, தீமைக்கு தீமை செய்யாதுங்க, நன்மையை எப்பொழுது செய்ய, அப்பொழுது மற்றவர்கள் வாழ்க்கை கட்டப்படும், அந்த ஆத்மா உங்க கடக்கல வரும். இது மற்றவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, முதல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்ய ஆரம்பிங்க. இப்ப மற்றவர்களை கட்டுவது, நம்மை நாம் எப்படி கட்டுக்கொள்வது, ரொம்ப பேசிக்கான காரியம். நம்மை நாம் எப்படி கட்டிக்கொள்வது, அதுவும் முக்கியமா இந்த மாதிரி நேரத்தில், இந்த வைரஸ் இந்த நேரத்தில் நம்மை நாம் எப்படி கட்டிக்கொள்வது, வாசிப்போம் அதே அதிகாரம் 16:17-18.
எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
தேவ பிள்ளைகளை நம்மை எப்படி கட்டி கொள்வது, நம்ம எப்படி கட்டணும்னா முக்கியமா வசனம் சொல்லுது, மற்றவங்களை கட்டுறதுக்கு அந்த 6 காரியங்க, நம்மளை கட்டுறதுக்கு 3 காரியங்க. என்னது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பாஸ்டர் எப்படி பாஸ்டர் சந்தோஷமா இருக்கிறது, வேலை போமான்னு தெரில, அடுத்த வேலை சாப்பிடுவோமா இல்லைன்னு தெரில, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரில, எப்படி பாஸ்டர் சந்தோஷமா இருக்குது. தேவ பிள்ளையில வசனம் சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கணும். இப்போ இந்த கொரோனா செய்தி கெட்ட செய்தியே கேட்டுனுக்குறீங்க, இவ்வளோ பேருக்கு வந்துச்சு, இவ்வளோ பேருக்கு வந்துச்சு, அதை நல்ல செய்தினா உங்களுக்கு வரல, சந்தோஷமா இருக்கு. பக்கத்திற்கு வந்துச்சு, என் வீடு ரெட் ஜோன் ஆயிடுச்சு, எங்க ஏரியாலாம் வந்துச்சு, நல்ல செய்தி சந்தோஷப்படுங்க, உங்களுக்கு வரல. பாஸ்டர் அது கிடைக்க மாட்டேன், இது கிடைக்காது, நம்ம மூணு வேளை கஞ்சி குடிக்குது, கஞ்சி கிடைச்சா கூட என்ன பண்ணோம், சந்தோஷமா இருங்க. தேவ பிள்ளைகள் எதை குறித்தும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, வசனம் சொல்லுது அப்படி சந்தோஷமா இருந்தா உன்னிமித்தம் மற்றவர்களும் சந்தோஷமா இருப்போம். ஒரு சகோதரன் கதை எப்படியாக வாசித்தங்க, காலில் ரொம்ப கஷ்டப்பட்டு 7 மணிக்கு எழுந்திரான், ஏஞ்சி வேலைக்கு போகணும்னு போனாரான், போனால் 3 மணிக்கு வேலை போயிடுச்சு. ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்படின்னாரான். திடீர்னு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கார் டயர் பஞ்சர். சரி ஆண்டவர் ஸ்தோத்திரம், இதுலேயும் பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகவே இருப்போம் அப்படின்னாரு. மனைவிக்கு ஃபோன் பண்ணுமா, கார் டயர் பஞ்சர் வேலை போயிடுச்சு, மனைவி டென்ஷன், இவர் சந்தோஷமாக இருக்கார். சரிம்மா நான் பஞ்சர் போட்டுன்னு வந்துடுறேன், மற்ற டயரை மாற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு டயர் ஸ்டெப்னி டயரை போய் பார்த்தா அதுவும் பஞ்சர். கட்சியில் முஞ்சு போச்சுரா கதை அப்படின்னும் போது, சரி விடு, இந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்துப்பார்னு இருக்கிற டைமில் பார்த்தா ஒரு பெரிய பணக்காரர் காரில் போய் கொண்டு வந்தார், போய் ஒரு லிஃப்ட் கேட்டார், லிஃப்ட் கிடச்சிது. லிஃப்ட் கிடச்சினா அவர் போகும்போது என்னங்க ஆகுது அப்படின்னு கேட்கும்போது சொன்ன, இந்த மாதிரி வேலை போயிடுச்சு, கார் டயரும் பஞ்சர். அப்படியா, அதே வேலைக்கு தான் என் கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனிக்குது, என் கம்பெனியில் இந்த 4 ஜாயின் பண்ணால் இதோட 2 மடங்கு சம்பளத்தில் அவர் போய் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். தேவ பிள்ளைகளே, அவர் அப்பவும் சந்தோஷமாக தான் இருந்தார், பஞ்சர் ஆகும்போது சந்தோஷமா இருந்தாரு, வேலைக்கு போகும்போது, வேலை போகும்போதும் சந்தோஷமா இருந்தார். ஸோ அதனால தேவ பிள்ளைகளே, நம்முடைய சந்தோஷம் நமக்கு இருக்கிற வேலையோ நமக்கு இருக்கிற வாகனத்தை பொறுத்தல, நம்முடைய சந்தோஷம் அவர் பிரசன்னம் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதனால. பிரசன்னம் மாறுதா, தேவ வாக்குத்தம் மாறுதா, அபிஷேகம் மாறுதா, ஆண்டவர் நம்ம விட்டு போயிட்டாரு இல்லையே, வேலை இருக்குதோ வேலை இல்லையோ, மேனேஜரும் மேனேஜர் இல்லையோ, சம்பளம் வருதோ இல்லையோ, தேவன் என்னோடு இருப்பதனால நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது,
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
அடுத்த வசனம் பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இது ரொம்ப புரியாது மக்களுக்கு, எப்படி பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, காலில இருந்து ஸ்தோத்திரம் 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 நாள் போல 20 மணி நேரம் நான் தூங்கணுமே பண்ண, தேவ பிள்ளைகளை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் இடப்போ கம்யூனிகேஷன்லயே இருக்கணும், அதுதான் இடைவிடாமல். இதை செய்யும் போது நம்ம கட்டப்படுவோம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுல இருக்கிறோம், ஆனா 23 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 8 மணி நேரம் ஜெபம் பண்றேன். இப்ப என் கேள்வி என்னன்னா, லாக்டவுன் முடிஞ்சு வேலைக்கு போன பிறகு 8 மணி நேரம் ஜெபம் என்ன ஆகும், சிலெல்லாம் 4 மணி நேரம் பண்ற, 5 மணி நேரம் பண்ற, ராத்திரி பண்ற, பகல் பண்ற, அப்ப திருப்பி வேலைக்கு போயிட்டா ஜபத்தை நிறுத்திடுவீங்களா? இல்ல தெரியல, எப்பவுமே இடைவிடாமல். அப்பனா என்ன அர்த்தம், எப்படி ஜோம் பண்ணா, நான் பாக்குறதுக்கெல்லாம் ஜோம் பண்ணுவேன், நான் கேட்கறதுக்கெல்லாம் ஜோம் பண்ணுவேன். ஒரு பாஸ்டர் இப்படியா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எப்படி பாஸ்டர் நாலு பூரா ஜோம் பண்ணுவோம்னா, நீங்க தனியா உட்காந்துனால எதெல்லாம் பாக்குறீங்களோ அதுக்காக தான் சும்மா ஒரு ஜபத்தை போடுங்க, எதை பத்திலாம் கேட்கறீங்களோ, யாரை பத்திலாம் கேட்கறீங்களோ அவங்களுக்காக ஒரு ஜபத்தை போடு. பார்ப்பதையும் கேட்பதற்காக நீ ஜபித்து கொண்டு போது எப்பொழுதும் ஆண்டவரோடு நீ பேசி கொண்டிருக்கிறார். கடைசி பாயிண்ட்,
எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வது, எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, எல்லாத்தை குறித்தும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வது தேவ கிறிஸ்து இயேசுக்குள்ள சித்தமாக நம்ம இருக்கோம். தேவ பிள்ளைகளை எல்லாற்றை குறித்தும் ஸ்தோத்திரம் செய்யணும். இப்படி செய்யும் போது நம்மை கட்டிக்கொள்ளுகிறோம். ஃபர்ஸ்ட் 6 காரியங்கள் பார்த்தோம், அது மற்றவங்களை கட்டுறதுக்கு. இந்த 3 காரியம் அதில் பாதி தான் நம்மை கட்டிக்கொள்வதற்கு. ஒரு கதை இப்படியாக வாசித்தேன், 10th apple எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வாசித்தேன். ஒரு காட்டில் ஒரு மனுஷன் தொலைஞ்சு போனோன்னா, தொலைஞ்சு போய் 3 நாள் ஆச்சு, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிடைச்சாலும் சாப்பிட்லான்னு பார்த்தா 3 நாள் கொலைப்பட்டினி. அப்போ திடீர்னு ஒரு காட்டு நடுவில் ஒரு மரம் பார்த்தானா, ஆப்பிள் மரம். அந்த ஆப்பிள் மரத்தை பார்த்தோன்னே முதல் ஆப்பிளை பறிச்சு சாப்பிட்றோம், ஐயோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்ப்பா, இவ்வளோ நாள் சோர் தண்ணி இல்லாத எனக்கு ஒரு ஆப்பிள் கிடைச்சதே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, அடடா அவ்வளோ ருசின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு ஃபர்ஸ்ட் ஆப்பிளை சாப்பிட்றோம். 2nd apple சாப்பிட்றோம் ஸ்தோத்திரம், 3rd apple ஸ்தோத்திரம், 4th apple ஸ்தோத்திரம், 5th apple சாப்பிடும் போது அந்தளவுக்கு இது இன்னும் டேஸ்டாக இல்லையே, 6th apple அது கலர் வேற, இது கலர் வேறையே, 7th apple இது கொஞ்சம் பட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, 8th, 9th அந்த 10th apple சாப்பிடும் போது அந்த முதல் ஆப்பிளை இவன் சாப்பிடும் போது இந்த சந்தோஷமும் மனரம்யமும் ஸ்தோத்திரமும் அந்த 10th apple இல்லை. ஏன்னா 3 நாள் பட்டினிக்கு அப்புறம் கிடைச்சது இல்லை, ஆனால் அதே ரெகுலராக கிடைக்கும் போது அதற்கான நன்றி நமக்குள் இல்லாமல் போயிடுது. அப்படி இல்லை, ரொம்ப முக்கியமான தெரியுமா, வேலையே இல்லைன்றவனுக்கு வேலை கிடைச்சா ஆசீர்வாதம், ஆனால் அதே வேலை நாளாக நாளாக ஸ்தோத்திரம் கம்மியாகிடுது. ஏன்னா அது அப்படியே இருக்கு, கல்யாண ஆமதங்களுக்கு கல்யாணம் ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கை அப்படியே ஃபேட் ஆகிடுது. குழந்தை பிறந்தனா ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர வளர அந்த நன்றின்றது மறைந்து விடுது. பிள்ளைகளை வசனம் சொல்லுது, எல்லா நேரத்திலையும் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரம் செய்வது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா. அதனால இன்றைக்கு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாரு. நம்மளை உடைப்பது அவர் கட்டுவதற்காக. ஆனா நம்ம கட்டப்படும் போது முக்கியமான விஷயம், மற்றவர்களை நாம் உடைக்க கூடாது. ஆறு காரியங்களை பார்த்தோங்க. மற்றவர்களை கட்ட வேண்டுங்க. எப்படிங்க? ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க, திறனற்றவர்களை தேற்றுங்க, பலவீனர்களை தாங்குங்க, நீடிய சாந்தம் கொண்டவர்களா இருங்க, தீமைக்கு தீமை செய்யாமல் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. இது மற்றவர்களை கட்டுகிற பணி. நம்மை நாம் எப்படி கட்டுகிறோம்? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் ஜெபம் செய்யுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்யும் போது நம்மை நாம் கட்டி கொள்கிறோம், மற்றவர்களை நாம் கட்டுகிறோம். அதனால தேவ பிள்ளைகளை, இந்த வீட்டில் லாக்டவுன்ல நாம் இருந்தாலும் நம்மை கட்டுவோம், மற்றவர்களை கட்டுவோம். இன்னைக்கு நம்ம எடுத்து போகணும், கொண்டு போக போற சொத்து நிதரமா நித்திய ஜீவன்ல எத்தனை பேரை கட்டி எழுப்புகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகளை கண்களை மூடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் பிரசன்னத்துல உங்க வீட்டில் இருக்கிறவர்களை நீங்க கட்டுறீங்களா? உங்க பிள்ளைகளை நீங்க கட்டுறீங்களா? கணவன் மனைவியை கட்டி எழுப்புறீங்களா? மனைவி கணவனை கட்டி எழுப்புறீங்களா? இல்ல வீட்டில் இருக்கணும்னா உடைக்கிறோமா? இல்ல நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் நாங்களே உடைந்து போயிருக்கிறோம். கவலைப்படாதீங்க, உடைத்த நம்மை அவர் உருவாக்குவார். உருவாக்கப்பட்ட நாம் மற்றவர்களை உருவாக்க வேண்டும். ஓ ஜீசஸ், என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. ஓ யெஸ் லார்ட் ஜீசஸ், உடைத்தி உருவாக்கினீர், சிட்சித்தி சீர்படுத்தினீர், புடமிட்டி புதிதாக்கினீர், பிரித்தி பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தினதே? எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே? ஆம்தே பிதாவே, இன்றைக்கு ராஜா மற்றவர்களை கட்டும்படியாக நீர் எங்களை கட்டி எழுப்புவதற்காக ஜெபிக்கிறோம் ராஜா. முக்கியமாக இந்த நேரங்களில் ராஜா நாங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் தேவரே நீர் எங்களை கட்டுகிறீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தாவே ஆண்டவர் நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இனிமேல் உடைக்கிற பணியில் நாங்கள் இல்லாதபடி, ஒருவர்களை பத்தி சொல்லாமல் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும்படியாக, பலவீனரை தாங்கும்படியாக, திறனற்றவர்களை தேற்றும்படியாக, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக, எல்லாரோடும் நீடிய சாந்தம் கொண்டவர்களாக ராஜா நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தேவரே, இந்த நேரத்தில் ராஜா மற்றவர்களை நாங்கள் கட்டும், எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் கட்டி எழுப்ப நீர் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னமாலே செய்யட்டும் ராஜா, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.